ஓம் நம சிவாய். சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மங்கையக்கரசி அம்மையார் மற்றும் குலச்சீரை நாயனாரின் புராணம். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதை மகாதேவ புவியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவரூர் வந்தம் நர்கதம் போற்றி ஊடி மாடி திருவாத ஊர திருத்தாள் போற்றி மங்கையக்கரசி வளவர் போன்பாவை மங்கையக்கரசி வளவர் போன்பாவை மங்கையக்கரசி வளவர் போன்பாவை மங்கையக்கரசி வளவர் போன்பாவை பரிவளை கை மடமானி மடமானி மங்கையக்கரசி வளவர் போரிவளை கை மடமானி மடமானி மங்கையக்கரசி வளவர் போரிவளை கை மடமானி மங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பங்கைய செல்வி பாண்டி மாதே பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடங்குருவன் ஊதநாயகம் பொங்கடங்குருவன் ஊதநாயகன்னால் வேதமும் பொருள்கள் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்கள் அருளி அங்கையற்கள்ளி அங்கையற்கள்ளி தன்னோடும் அமர்ந்த அங்கையற்கள்ளி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே அங்கையற்கள்ளி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே ஆவரும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே
ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மதுரையின் எல்லையிலே இருந்து இந்த திருப்பதிகத்தை பாடுகிறார். ஏழாவது நூற்றாண்டிலே கூன் பாண்டியன் அரசாட்சி நடத்திக் கொண்டிருந்த காலம். அவனுக்கு கூன்பாண்டியன் என்றுதான் பெயர் தெரிகிறதே தவிர அவனுக்கு என்ன பெயர் சொந்தத்தில் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. யாருக்காவது பெரியவர்களுக்கு தெரிந்து சொன்னால் நான் கேட்டுக்கொள்வேனாக. நான் பார்த்த வரையிலும் அவனுடைய பெயர் அகப்படவில்லை. இப்போ கூனனாக இருக்கிறவன், குருடனாக இருக்கிறவன், நொண்டியாக இருக்கிறவனுக்கு நொண்டி என்று கூப்பிடுவார்களே தவிர பெயர் இருக்கும் அவனுக்கு இல்லையா? ஆக அந்த கூன்பாண்டியனுக்கு என்ன பெயர் இருந்தது என்று நான் எண்ணி பார்த்தேன், தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. யாருக்காவது கிடைத்தால் எனக்கு சொன்னால் நான் கேட்டுக் கொள்வேன். அந்த கூன்பாண்டியன் சண்டை போடுவதிலே மிகவும் கட்டிக்காரன். படை பலம் ஜாஸ்தி. ஒரு தடவை சோழ நாட்டுக்கு அவன் படையெடுத்தான், சோழன் தோற்றுவிட்டான். சோழன் தோற்றுவிட்டான், பாதுகாவலிலே இருக்கிறான் சோழன், அதாவது ஜெயில. ஒரு நாள் இவனும் மன்னன், அவனும் மன்னன் அல்லவா, இருக்கட்டும் ஒரு நாளை கூப்பிடுந்த சோழனை என்று சொன்னான் இந்த கூன்பாண்டி. சபைக்கு வரவழைக்கப்பட்டது மன்னனை. முப்பெரும் மன்னர்ல அவனும் ஒருவன், இவனும் ஒருவன் அல்லவா. சோழ சேர பாண்டி, சோழா சௌக்கியமா அப்படின்னு கேட்டான் கூன்பாண்டி. என்னுடைய நாடு சோறுடைத்து, சோறுன்னு சொன்னா நான் முன்னே சொன்னேன், சோறுன்னு சொன்னா நாம் சாப்பிடுற சாபம் மாத்திரம் இல்ல, சோறுன்னு சொன்னா மோட்க சாம்ராஜ்யம் என்று ஒரு பேரு. அதனால்தான் தெய்வ சேர்க்கிறார் வருமா, சோறிட்டு சோறு பெற்றார் என்று சொன்னார். இதற்கும் சோறு என்றுதான் பேர், அதற்கும் சோறு என்றுதான். அதனால சோறுடைத்து என்னுடைய நாட்டு நாடு, மோட்க சாம்ராஜ்யத்துக்கு வழிகாட்டக்கூடிய திருக்கோயில்கள் நிறைய இருக்கிற நாடு என்னுடைய நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு ஒத்துழைப்பு ஆனதுனாலே எனக்கு குறைவொன்றும் இல்லை என்று சொன்னான். பரவாயில்லை, உன்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது, அது ஒப்பற்ற பொருள், யாருக்கும் கிடைக்காத பொருள், அது தெய்வீகமான பொருள், அது உன்னிடம் இருக்கிறது, அதனை நீ எனக்கு கொடுத்தால் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் என்று பாண்டியன் கேட்டான். சோழன் யோசனை பண்ணினான், என்ன பொருளை கேட்கணும், ஒரு செகண்ட் அப்படி யோசனை பண்ணி பார்த்து, பரவாயில்லை நீ எது கேட்டாலும் நான் கொடுத்து விடுகிறேன், என்ன வேணும் கேள் என்று சொன்னேன். உன்னிடம் இருக்கும் ஒப்பற்ற பொருளாகிய உன்னுடைய திருமகள மானின் நேர்வழியை எனக்கு திருமணம் செய்துவிடு. மங்கையர்க்கரசி என்று அந்த அம்மாளுக்கு திருப்பெயர் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஜிஎன்ஆர் என்று ஒரு நல்ல பெரிய புராண ஆராய்ச்சியாளர் அறிஞர், அவர் சொன்னார் மானின்னேர் விழி என்றுதான் அவளுக்கு பெயர், மங்கையர்க்கரசி என்று அவளுக்கு பெயர் அல்ல. மங்கையர்க்கரசி என்ற பெயர் சூட்டியது சிஞான சம்பந்தர் தான். அதனால்தான் மற்றொரு இடத்துல மானின்னேர் விழி மாதராய் என்று விழித்தார் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன். ஆக மங்கையர்க்கரசியார் என்று அவருக்கு திருப்பெயர் இல்லை. அந்த மங்கையர்க்கரசியார் என்ற திருப்பெயரை சரியான சம்பந்தம் தான் கொடுக்க என்றும் சொன்னார். அந்த மானின் இருக்கிறாளே அவளை எனக்கு திருமணம் செய்து கொடேன். அதற்கு என்ன, நீயும் மகராஜன் நானும் மகராஜன், கொடுத்தா போச்சு எடுத்துக்கொள். அப்போ வாங்க மாமா பக்கத்துல உட்காந்து, அப்போ குற்றவாளியாக இருந்தவன் இப்ப மாமனாராக ஆகியிருக்கான். அந்த மானின் தான் பாண்டிய நாட்டுக்கு வருகிறார். பாண்டிய நாடு கோயில் திறந்திருக்கிறது சொன்னா ரெண்டு பேர் காரணம், ஒன்னு மங்கையர்க்கரசியார், இரண்டாவது கிடைச்சு. இந்த இரண்டு பேரும் தான் கோயிலுக்கு போகிறார்கள், அதனாலதான் கோயில் திறந்திருக்கு, கோயில் இருக்கு. இல்லைன்னா கோயில் எப்போதும் நன்மூடி கொள்ளும். லிங்கங்கள் எல்லாம் எடுத்து போட்டு உடைத்திருப்பார்கள். லிங்கங்களை போட்டு உடைத்த ஊரெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நான் பின்னால் நீ ஊட்டுவேன். ஒரு சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும் விரோதம் இருக்கலாம், அது கொலை அளவுக்கு போய் முடிகிறது அறிவின்மை, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே கோயில் திறந்திருந்தது மதுரையில் சொன்னா அதற்கு காரணம் அங்கே அவர்கள்தான் சொல்லி அனுப்பினார்கள். திருமறைக்காட்டில் இருந்த திருஞான சம்பந்தரிடம், திருஞான சம்பந்தர் என்று ஒரு பெரியவர் சோழநாட்டில் இருக்கிறார், எந்த நாட்டர் அவரை அழைத்துக் கொண்டு என்று திருஞான சம்பந்தரை அழைப்பு விட்டவரை மங்கையரசியாரும் சொல்லுவார். அப்போதுதான் திருஞான சம்பந்தர் அங்கே எழுந்தருட விருப்பப்பட்டார்கள், எழுந்திருந்தார்கள். பல தலங்களையும் தரித்துக் கொண்டு மதுரைக்கு எட்ட வரும்போது புரட்சிரியார் வந்து வரவேற்கிறார். புரட்சிரியார் வணங்கினார், வணங்கி எழுந்து நின்றார். அதோ தெரிகிறதே அதுதான் திரு ஆலதாயா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்கிறது பார்த்து வந்து செய்யும் வடிவத்தில், தெய்வ செய்யும் வடிவத்தில் மேற்கரசி அழகு போன்றால் அது பாருங்க. இந்த விடியற்கால வேலையில் தான் அந்த வேலைக்கு வந்திருக்கிறார் என்று தெரிய போறான். ஆராய்ச்சிப்படி கிடைக்கிறது விடியற்கால வேலையில் தான் இந்த பௌடி ராகமும் பாடுவார்கள், அதாவது புறநீர்மை என்ற பணி. அதே வேளையிலே திருஞான சம்பந்தர் பாடுகிறார், மேற்கரசி வளவ கோன்பாவும் சுழந்தி பொண்ணு வரிகளை கை நடமானி பங்கைய செல்வி என்று சொல்வதிலே ரெண்டு உண்டு. திருமகள் என்றும் சொல்லலாம், மீனாட்சி என்றும் சொல்லலாம். தங்கைய செல்வி பாண்டிமாதேவி அணி செய்து நாள்தோறும் அந்த அம்மா கோயிலை கூட்டியிருப்பார்களோ நெருக்கியிருப்பார்களோ கோயில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விலைக்கு கொடுத்திருப்பார்களோ என்று கூட பணி என்று சொன்னால் அதுதானே அல்லவா. இந்த பணியையும் அவர்கள் செய்திருக்க கூடும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் உருவன் அழகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணியை தன்னுடன் உணர்ந்த அளவாயாவதும் இதுவோ இதுவே இதுவோ என்று ஆண்டவனையே பாடுகின்ற முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் கூட பாடாத திருஞான சம்பந்தர் மங்கையரசியார் சிறப்புக்கு ஒரு பாடல் பாடுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதிகம் முற்றும் ஒன்னாவது பாட்டு மங்கையரசியாரை சிறப்பித்து வரும், இரண்டாவது பாட்டு கொங்கு புலச்சிரியாரை சிறப்பித்து வரும், மூன்றாவது பாட்டு பார்த்தீங்கன்னா மங்கையரசியாரை சிறப்பித்து வரும், நாலாவது பாட்டை பார்த்தீங்கன்னா புலச்சிரியாரை சிறப்பித்து வரும். இப்படி அந்த பதிகம் முழுதும் அவர்களை சிறப்பித்து பாடியிருக்கிறார் சுவாமி. உனக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவன் திருப்பணி செய்கிறவர்கள் தான் பெரியவர்கள், அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள், ஒத்துதலுக்கு உரியவர்கள் என்று எண்ணித்தான் திருஞான சம்பந்தர் இந்த திருப்பதியத்தை பாடுகிறார். இப்ப மங்கையரசி நான் சொல்லிவிட்டேன், அடுத்தது குலச்சிரையாரை சொன்ன பாடலை நான் நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு. வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் விருப்பினம் வெற்ற ருத்ராட்சம் நெற்றியில விபூதி இது இருந்தால் போதும், அவன் அடியார் என்று நீ கீழே விழுந்து வணங்கிவிடு என்பதுதான் பெரிய புராணம் போன்ற நூல்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. விபூதி இருந்தால் போதும், அதை சமீபத்தில் இருந்த வாரியார் தானே அடிக்கடி சொல்லுவார், அடியார் வேடத்திலே ஒருவன் வந்தானா, அவன் யார் என்று நீ எதிர்பார்க்கார், விழுந்து கும்பிட்டு உன்னால் முடிந்தால் ஏதாவது கொடு இல்லையா, அவனை ஒன்றும் சொல்லாதே, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கு என்று சொல்ல முடியாது என்று வாரியா சுவாமியே அவ்வளவு பெரிய. இங்கே வெறும் பய எவனோ ஒருத்தன் விபூதி பூசியன் சித்தார்த்தம் போட்டு வந்தான்னா அவன் காலில் திடீர்னு விழுந்து கும்பிடுவாராம். வெற்றவே அடியார் அடிமை செய்வேடும் விருப்பம். அடுத்தது பின்னால வெள்ளை நீர் அணிய போகிறான் பாண்டியன் என்று ஞான திருஷ்டியினால ஞான திருஷ்டியினால தெரிகிறது. வெள்ளை நீர் அணியும் கொற்ற வந்தனைக்கு, அப்போ வெள்ளை நீர் அணியில அப்போ அவன் வந்து சமணனாகத்தான் இருக்கிறான், பின்னால் அணிய போகிறான் இல்லையா, அதைத்தான் நினைவூட்டுகிறார் சுவாமி. வெள்ளை நீர் அணியும் கொற்ற வந்தனுக்கு மந்திரியாய குலச்சுரை குலாவி நின்று ஏற்கும் ஒற்றை வழிவிடயம் கும்பராசலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அத்தவர்க்கு அத்த சிவன் உரைகின்ற அளவாயாவதும் இதுவே அளவாயாவதும் இதுவே. பெற்றவே அடியார் அடிமிசை வீடும் விருப்பினம் வெள்ளை நீரணியும் கொத்த வந்தனக்கு மந்திரியாய குலச்சுரை குலாதி நின்று ஏற்றும் ஒற்றை வழிவிடையன் கும்பரா தலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அற்றவர்க்கற்ற சிவன் உரைகின்ற அளவாயாவதும் இதுவே. அத்தவர்க்கு அத்த சிவனுரைகில் ஆளவாயாவதும் இதுவே இதுவோ இதுவே இதுவோ இதுவோ. செந்துவர் வாயாள் பாண்டியன் தேவி சொல்ற பாட்டு, செந்துவர் வாயாள் சேலன கண்ணாள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதே சகர சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதேவி பணி செய்யப்பாருடைய நிலவும் சந்தமாதளம் பாம்பு நிர்மத்தம் கண்ணருக்கும் மலர் வன்னி அந்திவான் மதிசே தடைமுடி அண்ணல் அளவாயாவதும் இதுவே அளவாயாவதும் இதுவே. அளவாயாவதும் இதுவே திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் முக்கியமான பகுதி. அந்த நாட்டிலேயே விபூதி பூசுறவனே கிடையாது அப்போ இல்லையா. இந்த அம்மாதான் திருநீற்றியை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று திருஞானம். இன்னொரு உட்குறிப்பு, மிகவும் அற்புதமான குறிப்பு ஒன்று சொல்லுகிறார் திருஞான. அந்த அம்மா புத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் ஈரும் தன் மார்பில் முயன்று இந்த ஞான கண் உடையவர் திருஞான. பெண்கள் மேலே சட்டை அணிந்திருப்பார்கள் அது அரசியார், அவர்கள் மார்பில விபூதியை பூசிக்கொண்டார்களாம் சந்தன குழம்போடு. ஏன் கணவன் விபூதி பூசாதவன், அவனுக்கு எதுக்கே நாம விபூதி பூசிட்டு போனா அவனுடைய மனது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய அந்த வருத்தம் கூட அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். ஆனா திருநீரை பூசாமல் இருக்க முடியவில்லை இல்லையா. ஆனதுனால என்ன பண்ற, சந்தனத்தோட விபூதியை கடந்து தன்னுடைய தா மார்புல பூசிக்கொண்டாதான் இந்த அம்மா. இந்த குறிப்பு சொல்லுகிறார் முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பிலும் உயர்ந்த சத்தியார்கின்ற பாண்டியாரும் அங்கேயாருக்கும் இப்படி ஒரு பாராட்டு செய்து விட்டாரா அல்லது போட்டிருக்காரா அல்லது ஆசீர்வாதம் செய்கிறார். ஆண்டவனையே பாட வந்த திருஞான குமந்தர் இப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் மங்கையர்க்கரசியாரை பற்றியும் புரட்சியாரை பற்றியும் பாடியிருக்கிற திருப்பதியும் ஊருக்கு வெளியிலே இருந்து அந்த கோபுரத்தை கண்ட உடனே வணங்கி விட்டு பாடிய திருப்பதியம் இது. கோபுர தரிசனம் பாப நிமிஷம், கோபுர தரிசனம் கோடி கைலை கோமணின்னு ஒரு மகாசந்தன் அவர்கள் சித்த இத தவறுகள் இருக்கலாம், இருக்கக்கூடாது இருக்கலாம். அவர் என்ன மீனார், நாலு மாடி அஞ்சு மாடி இந்த மடம், இந்த மாடியில ஏறி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவார், இந்த அஞ்சாவது மாடியில ஏறி நின்னாருன்னா திருக்கடவூர் கோபுரம் தெரியும், அங்கேயே நின்றுடுவார். சில வேளையில என்ன கூட்டிட்டு போவார், ஏய் திருக்கடவூர் தரிசனம் அவர் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு பேசாம நிக்கிறாரு, நானும் பேசாம நின்னுட்டேன். அவருக்கு புத்தி பண்ண கொஞ்ச நாள் தெளிஞ்சதுக்கு அப்புறமா ஏ சொன்னாரியும் அற்புதமான திருப்பதிகம் திருக்கடவு திருப்பதி ஒடியார் மேனியனி சென்று படம். இதுக்கு அப்புறமா நான் அந்த பதியை தேர்ந்தெடுக்கணும் பாடு. அந்த கோபுர தரிசனம் செய்ததுக்கு அப்புறமா இந்த திருப்பதியத்தை பாடி இருக்கிறார். அப்படி ஊருக்கு புறத்தாலே இருந்து பாடிய பதிகங்கள் பல உண்டு. இப்ப ஊருக்கு புறத்தாலே இருந்து மங்கையர்க்கரசியார் பாடியிருக்கிறார் மங்கையர்க்கரசி இந்த திருப்பதியும் திருவாலவாய். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போகும்போது திருஞான சம்பந்தர் ஊருக்கு புறத்தாலேயே இருந்துதான் உண்ணாமலை உமையாரோடும் பாடுகிறார். அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே ஊருக்கு புறத்தால் இருந்துதான் பாடப்படும். சில பதிகங்கள் ஊருக்கு புறத்தால் இருந்து பாடிய சிலோனுக்கெல்லாம் அவர்கள் போகவில்லை, ராமேஸ்வரத்திலிருந்து சிலோன்ல இருக்கிற கேத்திரங்களுக்கு பாடிவிட்டார்கள். திரு கேதீஸ்வரம் திரு கோணமாமலை இரண்டுக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து பாடிவிட்டார்கள். அதே மாதிரி திருக்கைலாயத்திற்கு திருஞாங்குமந்தர் போகவில்லை. நான் போக முயற்சித்தார் போக முயற்சித்தார் அது அப்புறமா சொன்ன. இங்க திருக்காலத்தில் இருந்தபடியே திருக்கேதாரம் கைலாயம் பாடிவிட்டார்கள். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டோம், பெரிய புராணம் தான் நமக்கு ஆதாரம். பெரிய புராணம் இல்லாவிட்டால் கிடைக்கவே பெரிய புராணத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா தேவாரம்தான். தேவாரத்தை நன்றாக எழுத்து எழுத்து எழுத்தாக படித்து பார்த்துதான் நினைக்கிறேன். இப்போ மங்கையர்க்கரசியுடன் கடைசி திருப்பாட்டு பாடுவோம்.
பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சுரையன் இவர் பணியும் பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சுரையன் இவர் பணியும்.
இந்த தமிழை என்னன்னு சொல்றேன், திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும் கேசட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க சைவ மக்களுக்காக. ஆமா ரொம்ப சிரமப்பட்டுதான் அந்த வேலையை செய்துட்டு இருக்கோம் நாங்க. திருவாசகம் முழுதும் பாடியிருக்கிறேன், சுந்தர தேவாரம் முழுதும் பாடியிருக்கிறேன். அந்த பெரிய புராண வரிசைப்படி இந்த நம்பர் 1, 2, 3 திருஞானம் திருநாவுக சுந்தரர் இந்த ஒன்னாவது பதியம் எது, இரண்டாவது பதியம் எது, மூணாவது பதியம் எது நமக்கு எப்படி தெரியும், பெரிய புராணத்தை பார்த்தாதான் தெரியும். அந்த பெரிய புராண வரிசைப்படி சுந்தர தேவாரம் முருகன் எடுத்திருக்கு. சைவ சமய தொண்டு தமிழர்களுக்காக, முக்கியமாக சைவர்களுக்காக. நம்ம உடைமை, நம்ம சொத்து. பார்த்தவங்க நமக்கு ரெண்டு பங்களா இருந்திருக்குன்னு ஒரு பேப்பர் கிடைச்சு போச்சுன்னா விடுவோமா? விடுவோமா? விடமாட்டோம். அதை விட பெரியது இந்த இது இல்லவா? ஆமா, அப்படி ஒரு சொத்து, நம்மளுடைய சொத்து அது. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன வருகிறது. இப்போ விஞ்ஞான சம்பந்தம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். 384 திருப்பதிகம் அவருக்கு, அதாவது 3804 சொல்ற பாடம். அதை எடுக்கணும்னு நினைச்சு ஒருவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர், அவர் உத்ராட்சம் போடுறதில்லை, விபூதி அணியறதில்லை. அந்த பெரியவர் தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அச்சம் பார்த்தீங்களா? ஆம், இந்த பெரியவர் யாருன்னு அப்புறமா சொல்றேன், இப்ப சொல்லக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட 296 திருப்பதிகம், பதிகம் பதிகமா ஒரு எழுத்து கூட விடாமல் எடுத்துக்கொண்டு இந்த தமிழை அதை நான் எழுதி எழுதித்தான் பாடுறேன். என்ன தப்பு வரக்கூடாது, பதம் பிரிக்காம இருந்தேன் இல்லையா, அதனால பதம் பிரிச்சு பதம் பிரிச்சு பதம் பிரிச்சு எழுதித்தான் பாடுறேன். அவர் பாடும்போது ஏற்கனவே திருஞான சம்பந்தர்னா எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. நால்வரிலும் எனக்கு திருஞான சம்பந்தர்தான் எனக்கு ஈடுபாடு மிகுதி. ஏன்? அவர் தான் சமயத்தை காப்பாற்றியவர். அதனால்தான் திருஞான சம்பந்தர் மடத்துல நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். எனக்கு இனத்தின்பால் எனக்கு அன்பு இருந்திருக்குமே, ஆனால் நான் வேற எங்கேயாவது கேட்டிருக்கு கிடையாது. சமயத்தின்பால் எனக்கு ஈடுபாடு ஆனதால்தான் திருஞான சம்பந்தர் மடம் இதுல இருக்கிறது, மதுரையில, மதுரை ஆதீனம்னு பேர். அந்த மடத்துல தான் நான் உபதேசம் கேட்டது, திருஞான சம்பந்தர் பரம்பரை அவர்கள். அப்படி திருஞான சம்பந்தர் தேவாரத்தை ஒண்ணு ஒன்னா பார்க்கும்போது பார்த்தால், இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு ஒர்க்கா முடியுமா? அப்படி ஒப்பணிக்காது இந்த திருஞான சம்பந்தர் இந்த சமயத்துக்காக. ரொம்ப நல்ல ஒர்க், என்ன கருத்துக்கள். அப்படி இவர் பாருங்க, இந்த திருப்பதிகத்துல 1வது பாட்டு மங்கையர், 2வது பாட்டு குறைச்சியார், 3 மங்கையர், 4 குறைச்சர், 5 மங்கையர், 6 குறைச்சர். இவர் பாடிட்டு வர்றார். இந்த பதியம் கூட எனக்கு பாடம் தான், மறந்து விட்டேன். நான் இன்னைக்கு அந்த பதியம் பாடணுங்கிற நோக்கத்துல நான் வரல. இங்க மேடையில வந்த உடனே என்ன எனக்கு கருத்து, என்னுடைய குருநாதன் உணர்த்துகிறாரோ அதை பாடிவிடுவேன். அதனால நான் இப்போ பாடுறேன். அது இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த பதியம் போற உங்களுக்கு நான் பாடி காட்டுவேனாக என்று சொல்லி, இந்த பதிகத்தின் இறுதியில வருகிற 11வது பாட்டுல பாருங்க, ஒருத்தரை மாத்திரம் சொல்லாமல் பன்னலம்புணரும் பாண்டிமாதேவி குலச்சுரை எனும் இவர் பணியும் என்று ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார். அதுல என்ன தமிழ் அறிவு, என்ன நன்றி கடன். காண்பித்து தெரியணும் உங்களுக்கு அது நன்மையை உணர்த்தும். பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சுரை எனும் இவர் பணியும், அன்னலம் பெருதேனாலவாயிதம் திருவடி ஆங்கவை போற்றி, அன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சுரை எங்கிவர் பணியும், அன்னலம் பெருதேனாலவாயிதம் திருவடி ஆங்கவை போற்றி, கண்ணலம் பெரிய காழியுள்ளான சம்பந்தம் செந்தமிழ் இவை பொன்னு, கண்ணலம் பெரிய காழியுள்ளான சம்பந்தம் செந்தமிழ் இவை பொன்னு, சம்பந்தம் செந்தமிழ் இவை பொன்னு, கண்ணலம் பாட
நலம் பாட வல்லவர் இமையோர் எத்தவே திருப்பவர் இனிதே இனிதே. இந்நலம் பாட வல்லவர் இமையோர் எத்தவே திருப்பவர் இனிதே 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 இனிதே.